வேதத்தை தினம் தியானி சகல வேண்டும் மதமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வேண்டும் மதமிமானி.
அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தூதிகளின் மத்தியிலே வாசமுனர் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தின் முதல் நாளின் காலை வேளைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்திலேயும் நாங்கள் இந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே வர எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலேயும் பல்வேறு இடங்களிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான சகோதரருக்காக, சகோதரிக்காக, அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ராஜா, ஒருமனப்பட்ட இதயமுள்ளவர்களாய் ஜெபத்திலே நாங்கள் கேட்கும் காரியங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேர்வு எழுத நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, ஞாபக சக்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேள்விக்கேற்ற பதிலை சரியான நேரத்திலே ஞாபகப்படுத்தி சிறந்த முறையில் எழுத உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னமும் இந்த நாட்களிலே திருமண ஒழுங்குகளை செய்து முடிக்க பல குடும்பங்களிலே கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஆயத்தப்பட நீரை உதவி செய்தலும், ஒருவருக்காக ஒருவர் தங்களை பூரணமாய் அர்ப்பணித்தவர்களாக கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சிகளான குடும்பங்களாய் அமைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண ஒழுங்குகளை செய்வதற்கு தேவையான பண சகாயத்தை தாரும். தேவையில்லாத வீண் செலவுகளுக்கு கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆடம்பரங்களுக்கு நீர் விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த புதிய வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருக்கிற இடங்களிலே உம்முடைய பிள்ளைகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமக்கு சாட்சிகளாய் தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தைகளுக்கு எந்த வியாதிகளோ பலவீனங்களோ வராதபடி காத்துக்கொள்ளும். வெயிலின் அகோரத்தினாலே சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை பெற்றோருக்கு தாரும். உமக்கு பயப்படுகிற பயத்திலே, உம்மை நேசிக்கிற அன்பிலே கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளர்க்கப்பட நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேன்சரை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட சரீரங்களிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் கேன்சர் வியாதி தொடர்பான ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இன்னமும் ஞானத்தை தாரும். இந்த வியாதியை பூரணமாய் எடுத்து போடத்தக்கதாக, சரியான சிகிச்சை கொடுக்கத்தக்கதாக, நல்ல காரியங்களை கண்டுபிடிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தின் பற்பல பகுதிகளிலே கட்டிகளினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு இறங்கி அந்த கட்டிகளை அவர்கள் சரீரத்தை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் தேவையான தைரியத்தை தாரும். ஏற்ற நேரத்திலே சரியானபடி அதை செய்து முடிக்க வைத்தியர்களுக்கு தேவையான ஞான இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எனவும் தேவனோடு நான் நெருங்கி வாழ முடியவில்லையே என்ற கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற நேர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சூழ்நிலையிலே இன்னமும் வெற்றியோடு, இன்னமும் சாட்சியாய் வாழ உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை தாரும். கர்த்தர் தாமே அந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் எப்படி உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டை கட்டி முடிப்பதற்கு தேவையான பண சகாயத்தை கர்த்தர் கொடுத்தரலும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து அது வராதபடினாலே சோர்வோடு கவலையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் பற்பல இடங்களிலே தன்னார்வமாய் முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் முன்னேறி செல்ல உதவி செய்தலும். ஆத்தும பாரத்தோடும் கரிசனையோடும் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எனவும் கிறிஸ்தவ எழுத்தாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு நாடகங்களை எழுதுகிறவர்கள், திரைப்பட கதை வசனங்களை எழுதுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பி நீர் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த கலை படைப்புகள் மூலமாகவும் நீர் அநேகரை ரட்சிப்புகிறாய் வழிநடத்தத்தக்கதாக அவருடைய எழுத்துக்களிலே கர்த்தர் வல்லமையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வாரம் முழுவதிலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 8 வசனம் முதல் 18 வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். தெசலோனிக்கேயர் இயேசு கிறிஸ்துவோடே உள்ள உறவு நிலையிலே சரியாக இருந்து அதற்காக உபத்திரவத்தையும் சகித்து வந்தார்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு சில வார்த்தைகளை கூறி உற்சாகப்படுத்தினார். மட்டுமல்ல, இந்த பகுதியிலே தானும் உபத்திரவத்தின் துன்பத்தின் பாதையில் சென்றதை சுட்டிக்காட்டி அவர்களை அறிவுறுத்த விரும்புகிறார். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்பது, அவருக்காக வாழ்வது என்பது சில பாடுகளையும் தியாகங்களையும் உள்ளடக்கியதுதான். இது இல்லாமல் நாம் அவருடையவர்களாக வாழ முடியாது. விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் முன்னர் பார்த்தோம். இதனையடுத்து விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையிலே எவ்வளவாக வேரூன்றி அதில் நடக்க வேண்டும் என்ற அதன் முக்கியத்துவத்தை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது நாம் விசுவாசிகளின் கிரியையை பற்றி பார்க்கிறோம். இது நடைமுறை காரியத்தை சொல்கிறது. நாம் எந்த காரியத்திலே எவ்விதமாக ஈடுபட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. நம்முடைய இருதயத்திலேயும் வாழ்விலேயும் தேவனுடைய வார்த்தைகளின் வழியை கொண்டிருப்பதையே இது வலியுறுத்துகிறது. இப்பொழுது பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 8 வசனம், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இங்க என்ன சொல்கிறார்? ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் என்று சொல்கிறார். அதாவது அவர் சாப்பிட்ட காரியத்திற்கு எவ்விதத்திலாவது அவர் செலுத்திவிட்டார் என்றே நாம் சொல்லலாம். உங்களிலே ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று சொல்கிறார். ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மத்தியிலே வேலை செய்த பொழுது தேவ பணிக்கு அவர்களிடத்திலே பணம் செலுத்தும்படியாக கேட்கவில்லை என்று பார்க்கிறோம். குறிப்பாக இது அவருடைய முதலாவது ஊழிய பயணத்திலே அவர் செய்த காரியம். அவர் இந்த பயணத்தை செய்த பொழுது காணிக்கையோ எந்த ஒரு உதவியையோ அவர்களிடத்திலே அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. தன்னுடைய பயண செலவை அவரே சந்தித்தார். இதை குறித்து அவர் தெசலோனிக்கேயருக்கும் கொரிந்தியருக்கும் குறிப்பிட்டு எழுதுகிறார். கூடார தொழில் செய்து தன்னுடைய ஊழியத்தின் தேவையையும் சபையை நிறுவுவதின் தேவைகளையும் சந்தித்ததாக கூறுகிறார். ஆனால் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது 3வது முறை பார்க்கும்படி சென்றபொழுது அவர்களிடத்திலிருந்து காணிக்கையை அவர் பெற்றுக் கொண்டார். கலாத்தியர் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் கொடுத்த உபகாரத்திற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதை பிலிப்பியர் 4 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கலாம். எருசலேமில் இருந்த ஏழையான பரிசுத்தவான்களின் குறைவை நீக்க அவரே தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தில் காணிக்கை பிரித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நம்பின அவர்களின் நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுலின் சாதாரண வாழ்க்கையையோ பண விஷயமான காரியங்களையோ பாதிக்கவில்லை என்று இங்கே பார்க்கிறோம். ஆனால் நாம் வரலாற்றை பார்க்கும்பொழுது சிலர் இயேசுவின் வருகையை கருத்தில் கொண்டு சில தீவிரமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டதையும் பார்க்கிறோம். முந்தின நூற்றாண்டிலே சிலர் இயேசுவின் வருகையை மிகவும் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு பணத்தை வெள்ளை துணியிலே சுற்றிக் கொண்டு வீட்டின் மாடிப்பகுதியிலே போய் அமர்ந்து விட்டார்கள். வானத்திலே இயேசுவின் வருகையின் போது அதுவே அவரோடு சேர்ந்து கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட எளிதாயிருக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள். இது எத்தனை வேடிக்கையான எதிர்பார்ப்பு இல்லையா? ஒருவனை மாடியிலிருந்து அவரால் எடுத்துக்கொள்ள முடியுமானால் வீட்டிற்குள்ளே இருந்தும் எடுத்துக்கொள்ள முடியாதா? இவர்கள் இதை புரியவில்லை. இயேசுவின் வருகையை சந்திக்க இவர்கள் ஏன் தங்கள் சொத்துக்களை விற்று அதை பணமாக மாற்ற வேண்டும்? பணத்தை தங்களோடு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறார்களா? மாடியிலே வைத்துத்தான் தேவன் எடுத்துக் கொள்வாரானால் அதைவிட மலை உச்சி மிகவும் சிறந்ததில்லையா? அங்கே போய் இயேசுவின் வருகைக்காக அவர்கள் காத்திருக்கலாம் இல்லையா? அருமையானவர்களே, நாம் இப்படிப்பட்ட வித்தியாசமான மக்களை இன்றைக்கும் உலகத்திலே காண்கிறோம். இயேசுவின் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட மதியீனமான செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிப்பீர்களானால் அதற்காக கிரியை செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதே வேதம் கூறும் உபதேசம். இதை விட்டுவிட்டு வேறு காரியத்தை நாம் காண இயலாது. அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். இதுவே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது. 2 தெசலோனிக்கேயர் 3:9 உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். அப்போஸ்தலனாய பவுல்தான் அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தி அந்த சபையையும் ஸ்தாபித்தவர். ஆகவே பவுலுக்கு அவர்கள் மீது அதிகாரம் இருக்கிறது, காணிக்கையை கேட்கும் உரிமையும் இருக்கிறது. இருந்தபொழுதிலும் அவர் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தான் முன்மாதிரியாக இருக்க விரும்பினார் என்று சொல்கிறார். அவர்களும் பவுலைப் போல பண விஷயத்திலே கவனமாயிருப்பதற்கும் பாரத்தை மற்றவர்கள் மேல் சுமத்தாதவர்களாக இருக்கவும் இந்த மாதிரியை வைக்க விரும்பினார். ஒரு இளம் தம்பதியினர் ஒரு ஊழியக்காரரிடத்திலே வந்து, ஐயா, நாங்கள் ஊழியர்களாக செல்ல விரும்புகிறோம் என்று கூறினார்கள். எனவே அவர் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டார். நீங்கள் முழு நேர ஊழியர்களாக செல்ல விரும்புகிறீர்களே, உங்களுக்கு பண உதவி செய்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றார். உடனே அவர்கள் இல்லை என்றார்கள். அப்படியானால் நீங்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் போக விரும்புகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம், நாங்கள் கர்த்தரை நம்பி விசுவாச ஊழியம் செய்யப் போகிறோம் என்றார்கள். உடனே அந்த முதிர்ந்த ஊழியர், நீங்கள் கர்த்தரை நம்பி போவது நல்ல காரியம், ஆனால் உதவியை இப்பொழுது இங்கே உருவாக்கும்படி அவருக்காக காத்திருக்க இயலாதா? அவரால் உருவாக்கி தர முடியும் என்று இப்பொழுது காத்திருக்க முடியாதா? அவரிடத்திலிருந்து உதவி வரும் வரை காத்திருந்து விட்டு பின்னர் ஊழியத்திற்கு செல்ல முடியாதா என்றார். நீங்கள் வேறு ஒரு இடத்திற்கு ஒரு ஊழியராக செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் ஏன் ஒரு சுவிசேஷ இயக்கத்தின் கீழ் சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்று கேட்டார். ஆனால் அந்த தம்பதியினருக்கு இவ்வாறு செய்ய மனதில்லை. எனவே அவர்கள் தங்கள் விருப்பப்படி துரிதப்பட்டு பணியிலே இறங்க விரும்பினார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அங்கே போன இடத்திலே விபத்திற்குள்ளானார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அங்கிருந்து சிகிச்சை பெற்று வர பணமில்லை. எனவே அவருடைய நண்பர்கள் சிலர் பண உதவி செய்து அவர்களை ஊருக்கு கொண்டு வந்தார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த தம்பதியினருக்குள் பிரிவினை வந்தது. பல பிரச்சனைகள் மத்தியிலே பின்வாங்கி போனார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதுவே தேவ சித்தம் அறியாது உணர்ச்சி வேகத்தில் செய்கிற காரியத்தின் விளைவாகும். அப்போஸ்தலன் பவுல் அப்படி அல்ல. அவர் சுவிசேஷ பணியை மிகவும் நடைமுறையான வகையிலே செய்தார். அவர் தன்னுடைய கைகளால் பணிபுரிந்து தன்னுடைய தேவைகளை சந்தித்தார். இதை தெசலோனிக்கேயர் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினபடினாலே தனது வாழ்க்கையிலே செய்த அதை அவர்களுக்கு கூறினார். தொடர்ந்து இதை குறித்து வருகிற வசனத்திலேயும் அவர் குறிப்பிடுவதை பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இங்கே பவுல் கூறுவதின் சுருக்கம் என்ன? வேலை இல்லை என்றால் உணவும் இல்லை என்பதே. இதுவே அப்போஸ்தலர்கள் கொடுத்த நியமம். அவர்கள் வேலை செய்யாவிட்டால் சாப்பிடவும் கூடாது. அருமையானவர்களே, நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்பவன் கனவு காண்பவன் அல்ல, அவன் கிரியை செய்கிறவன். ஒரு தேவ ஊழியர் இதை குறித்ததொரு நிகழ்ச்சியை இவ்விதம் கூறுகிறார். இறையில் கல்லூரி ஒன்றிலே இரு வாலிபர்கள் தங்களை மிகவும் ஆவிக்குரியவர்களாக கருதி கொண்டார்கள். அவர்கள் தங்களை மிகவும் பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொண்டார்கள். ஒரு நாளிலே அவர்கள் கல்லூரியில் உள்ள விடுதிக்கு சாப்பிடுவதற்கு இறங்கி வரவில்லை. காலை, மதியம், இரவு மூன்று வேளையும் உணவிற்கு வரவில்லை. ஆகவே அந்த கல்லூரியின் பொறுப்பாளர் அவர்களை அறையிலே சென்று பார்க்க போனார். அவர்கள் இருவரும் அங்கே அமர்ந்து கொண்டு வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பொறுப்பாளர் அவர்களிடம், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டார். இல்லை, நலமாகத்தான் இருக்கிறோம் என்றார்கள். பின்னர் ஏன் நீங்கள் உணவிற்கு வரவில்லை என்றார். உடனே அவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை முற்றிலுமாக நம்புகிறவர்கள், ஆகவே நாங்கள் கீழே இறங்கி போய் சாப்பிடலாமா கூடாதா என்று தேவன் சொல்வதற்காக காத்திருக்கிறோம் என்றார்கள். உடனே பொறுப்பாளர், உங்களுக்கு பசிக்கிறதா என்றார். ஆமாம் என்றார்கள். நீங்கள் உணவு எடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற வழிகளில் இதுவும் ஒன்று என்று நீங்கள் நம்புகிறதில்லையா என்று கேட்டார். அவர்கள், இல்லை, நாங்கள் தேவனுடைய விசேஷித்த வெளிப்பாட்டிற்காக காத்திருக்கிறோம், அது வருகிற வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு அசையப்போவதில்லை என்றார்கள். ஆகவே பொறுப்பாளர் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டுமா? நீங்கள் இங்கே இருந்து அசையத்தான் போகிறீர்கள். சாப்பாட்டு அறைக்கில்ல, உங்கள் வீட்டிற்கு செல்ல. ஏனென்றால் இப்படிப்பட்ட வீணான மத வைராக்கியம் கொண்டவர்களுக்கு இங்கே இடம் இல்லை என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார். ஆம் அருமையானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே தீர்க்க தரிசனங்களில் இவ்விதமான வைராக்கியத்தை சிலரிடம் பார்க்கிறோம். இந்த தெசலோனிக்கே நிருபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதிலே அதிகமாக தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து சொல்லுகிறது. அதேவேளையில் பாதிக்கு மேலாக நடைமுறை காரியங்களை பற்றி இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து சபைக்காக வருவதை குறித்து அவர் சொல்வதோடு அதற்காக நாம் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். சிலர் இந்த விதமான தீர்க்க தரிசனங்களை குறித்து வித்தியாசமான வைராக்கியம் கொள்ளக்கூடும். ஆனால் சிலர்தான் இந்த தீர்க்க தரிசன சத்தியங்களை விசுவாசித்து அதை நடைமுறை வாழ்க்கையிலே செயல்படுத்துவார்கள். நாம் கர்த்தருக்காக அவர் வருகைக்காக காத்திருக்கும் போதே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அழகான ஒரு தோட்டம் இருந்தது. ஒரு நாள் அதை பார்வையிட ஒருவர் அங்கே வந்திருந்தார். அப்பொழுது அங்கே இருந்த தோட்டக்காரரிடம் பார்க்க வந்தவர் சில விஷயங்களை குறித்து உரையாடினார். அந்த தோட்டம் மிகவும் அழகான முறையில் இருந்தபடியால், சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்தபடியால், அந்த பார்வையாளர் தோட்டக்காரரிடம் இவ்வாறு கேட்டார். உன்னுடைய எஜமான் எப்பொழுது கடைசியாக இந்த தோட்டத்திற்கு வந்தார் என்றார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார் என்றார் தோட்டக்காரர். அப்படியானால் இன்றும் ஏன் இந்த தோட்டத்தை அப்படியே அழகுபட வைத்திருக்கிறாய் என்றார் பார்வையாளர். உடனே தோட்டக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏனென்றால் என் எஜமான் எப்பொழுது வேண்டுமானாலும் வரக்கூடும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அடுத்த வாரம் வருகிறாரா? இல்லை, அவர் எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லை. ஆனால் இன்று வருவார் என்றுதான் எதிர்பார்க்கிறேன் என்று அந்த தோட்டக்காரன் பதிலளித்தார். ஆம், தோட்டக்காரர் கூறியபடி அந்நாளிலே தோட்டத்தின் முதலாளி வரவில்லை. ஆனாலும் தோட்டக்காரர் ஒவ்வொரு நாளிலும் இன்று வந்துவிடுவார், இன்று வந்துவிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடேயே தனது பணிகளை செய்து வந்தார். அந்த தோட்டக்காரர் தோட்டத்தின் கதவருகே வந்து எப்பொழுது தன் எஜமான் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கவில்லை. மாறாக அவர் வருகிறார் என்று எண்ணி நன்றாக பணிபுரிந்து தோட்டத்தை பராமரித்தார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவ்வாறே இயேசுவின் வருகைக்காக நானும் நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அவர் வருகிறார் என்ற எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய பணிகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்கிறார். தெசலோனிக்கேயரிலே சிலர் இவ்வாறு வேலை செய்யாமல் அவருடைய வருகைக்கு காத்திருப்பதாக சொன்னார்கள். அவர்கள் உலக வேலைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு முழு நேரமும் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கப் போவதாகவும் சொன்னார்கள். ஆகவேதான் பவுல் அவர்களுக்கு உணவு கொடுக்காதிருங்கள், அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:11 பார்ப்போம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? சிலர் எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. இவர்கள் வீண் அலுவற்காரராயிருந்தார்கள். இவர்கள் தங்களுக்கே கேடுண்டாக்கிக் கொள்வது மட்டுமல்ல, தெசலோனிக்கே சபைக்கும் இடைஞ்சலை உண்டாக்கினார்கள். அருமையானவர்களே, ஒரு மூடை நிறைய இருக்கிற தக்காளி பழத்தை ஒரே ஒரு கெட்டுப்போன தக்காளி கெடுத்துவிடும். அது மட்டுமல்ல, ஜாடி நிரம்ப இருக்கும் வாசனை திரவியத்தை ஒரு சிறிய ஈ கெடுத்துவிடும். அதேபோல இந்த ஒரு வீண் அலுவற்காரர் அந்த சபையையே கெடுத்து விடுவார்கள். ஆகவேதான் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று ஆறாம் வசனத்திலே கூறியுள்ளார். இதை கூறும்போது வீண் அலுவற்காரரை மனதிலே கொண்டு பவுல் சொல்லியிருக்க வேண்டும். இவர்கள் கரையானைப் போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தெசலோனிக்கிய சபையை அரித்து விடுவார்கள். தொடர்ந்து பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 12 வசனம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய விஷயம் அல்ல, மேலும் இறையியல் தத்துவம் நிறைந்த துர்வாசனமும் அல்ல, ஆனால் நடைமுறை பயனுள்ளது. இந்த வீண் அலுவற்காரர்கள் பிரச்சனையை உருவாக்குகிறவர்கள். இவர்கள் அமைதலோடு பணிபுரிந்து ஆக்கப்பூர்வமான சிலவற்றை செய்தார்கள் என்றால் சபையிலே உள்ள பிரச்சனைகளிலே அநேகமானவை தீர்ந்துவிடும். மற்றொரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இவ்வாறு பிரச்சனைகளை கிளப்புகிற மக்கள் எல்லாரும் திருச்சபைக்காக உதாரத்துவமாக கொடுக்கிற மக்களாய் இருக்க மாட்டார்கள். ஒரு ஊழியர் ஒரு சபைக்கு சென்றிருந்த பொழுது அந்த சபையின் கணக்கர் இவரிடம் பேசிக் கொண்டிருந்தாராம். பிரச்சனைக்குரிய நபர்களை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த ஊழியர் கணக்கரிடம், இப்படி பிரச்சனையை கிளப்புகிறவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா, அவர்கள் சபைக்கு அதிகமாக செய்கிறவர்களாக இருக்கும், எனவேதான் தங்கள் பணம் வீணான வழியிலே செலவழிக்கப்படுகிறது என்று கருதி சபையிலே பிரச்சனையை உருவாக்கக்கூடும் என்று சொன்னார். உடனே கணக்கர் சிரித்தவாறாக, உங்களுக்கு இது தெரியாதா, இந்த பிரச்சனைகளை உருவாக்குகிற எவரும் அதிகம் கொடுப்பதில்லை, மிக குறைந்த பணத்தையே சபைக்காக கொடுப்பார்கள். 100 ரூபாய் ஆண்டுக்கு கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் 1000 பிரச்சனைகளை கிளப்பிவிடுவார்கள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இதை போன்ற சபை உறுப்பினர்கள் தெசலோனிக்கே சபையிலும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்களெல்லாம் அமைதலாக வேலைக்கு சென்று அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று பவுலப்போசலன் எதிர்பார்த்து கூறுகிறார். தொடர்ந்து 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 13 வசனத்திற்கு வருவோம். வாசிக்கிறேன், 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இது எவ்வளவு சிறந்த ஒரு காரியம். ஆசீர்வாதமான நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன் கர்த்தருக்காக கிரியை செய்வதற்கு வேலை செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, மூடி பிரசங்கியார் என்று சொல்லப்படுபவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு சிறந்த சாட்சியாக இருந்த ஒரு ஊழியர் அவர். அவர் ஒரு முறை சொல்லும்பொழுது, நான் வேலையிலே சோர்ந்து இருக்கிறேன், ஆனால் வேலையை குறித்து சோர்ந்து விடவில்லை என்று கூறினார். ஆம், நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு வரும், ஆகவேதான் சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற வேளையில் பலனை பெறுவோம் என்பது உறுதி. பிரியமானவர்களே, இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 14 வசனத்திற்கு வாருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களிடமிருந்து சபை மக்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் இப்படிப்பட்டவர்களால் உருவாகும் பிரச்சனையையும் நாம் தவிர்க்க முடியும். அவர்களோடு கலவாதிருக்கும் பொழுது அது அவர்களுக்கு அவமானத்தை உண்டாக்கும், மட்டுமல்ல அவர்களுடைய பிரச்சனைகளை உருவாக்கும் முயற்சியிலே தோல்வியான நிலைமையும் காணப்பட முடியும். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 15 வசனம். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நாம் அப்படிப்பட்ட மனிதனோட கலவாதிருந்தாலும் அவர்களை மீண்டும் நம்முடைய சபை ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை திருத்தி சேர்க்க வேண்டும் என்றுதான் பவுல் சொல்கிறார். நாம் ஒரு ஆத்மாவை தேவனிடத்திலே கொண்டு வர எவ்வளவு பாடுபடுகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நம்மிடத்திலேயே இருக்கிற ஒரு ஆத்மாவை இழப்பதை குறித்தும் கவலையுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை இழந்து போகாத வண்ணம் புத்தி சொல்லி மீண்டும் நம்முடைய சபையிலே அவர்களை புதுப்பிக்க வேண்டும். இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 3:16 வசனத்தை பார்ப்போம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இந்த சமாதானத்தை சமாதானத்தின் கர்த்தர் தான் தர வேண்டும். வேறு யாரிடமும் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, இந்த சமாதானத்தை கர்த்தர் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் நமக்கு தருகிறார். இதை நீங்கள் விரும்பி அவரிடம் கேட்பீர்களா? பாருங்கள் வசனம் 17, பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறது போல அப்போஸ்தலனாய பவுல் தன் கையெழுத்திட்டு இந்த நிருபத்தை அனுப்பியிருக்கிறார். 18 வசனத்திலே பார்க்கும்பொழுது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்று வாழ்த்தி முடிக்கிறார். அதாவது அப்போஸ்தலனாய பவுல் ஆசீர்வாதம் கூறுவதோடு இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். ஒரு சிறந்த நிருபத்தின் முகவுரையாக இது இருக்கிறது. இந்த நிருபத்திலே தீர்க்க தரிசனத்தை பற்றிய நிறைவேறுதலையும் நடைமுறையான காரியங்களையும் பற்றி பார்த்தோம். இது நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறந்த நிருபம் அழகாக ஆசீர்வாதத்தோடு முடிவடைகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இந்த புஸ்தகத்தில் உள்ள பாடங்களை குறித்து குறிப்பு எடுத்து வைத்திருப்பீர்கள் என்றால், இன்றே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது மீண்டும் ஒருமுறை அந்த பாடங்களையெல்லாம் கவனித்து அவற்றிலே எது எது உங்களுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது மேன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலனாய பவுல் தனது வாழ்க்கையே ஒரு முன்மாதிரியாக சொல்லி தெசலோனிக்கே மக்களை ஊக்கப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதனாலே எங்களுடைய பணிகளை செய்யாமல் சோம்பி போய் நாங்கள் தூங்கி விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக, உம்முடைய சுவிசேஷ பணியை துரிதமாய் செய்கிறவர்களாக நீரே எங்களை காத்துக்கொள்ள பரிபூர்ணமாய் உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த தெசலோனிக்கே நிருபத்தை நாங்களும் வாசிக்கவும் நாங்களும் சிந்திக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான ஒரு வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானொலி பட்டியின் அருகே உட்கார்ந்து கருத்தோடு குறிப்பெடுத்த அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வசனங்கள் அத்தனையும் அவருடைய வாழ்க்கைக்கு நித்திய நித்தியமான சமாதானத்தையும் ஆறுதலையும் வழிநடத்தலையும் கொடுக்கிறதாய் தொடர்ந்து தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4.